சத்தியம் அசத்தியம் என்ற இரண்டு வகையிலான நிலைகளுக்கிடையே நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. நன்மை தீமை இந்த இரண்டுக்கு மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுகம் கஷ்டங்கள் என்ற இந்த இரண்டு நிலைப்பாடுகளை கொண்டு இன்று நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஒன்று மறைவானது, இன்னொன்று வெளிப்படையானது. சத்தியமும் நன்மையும் சுகமும் மறைவான அடிப்படையை கொண்டிருக்கின்றது. அசத்தியமும் தீமையும் துன்பங்களும் வெளிப்படையாக நாம் ஒரு அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளாக இருக்கின்றன. நமக்கு தேவையெல்லாம் சத்தியமும் நன்மையும் சுகமும், இந்த மூன்றும் நமக்கு தேவை. இதனை நாம் உணர்வாக கொண்டிருக்கின்றோம். யாரும் சொல்லி படிப்பாக நாம் கொள்ளவில்லை. நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்பது யாரும் சொல்லிக் கொடுத்து இது தேவை என்று நாம் கருதவில்லை. அது நமக்கு உணர்வு, இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு. நான் தீமைகளை விட்டும் விலக வேண்டும் என்பது எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை, உள் உணர்வு. நன்மைகள் எனக்கு அதிகமாக வேண்டும், நிச்சயமாக இது உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட உள்ளத்தினுடைய தேவை. சத்தியத்தை கொண்டு வாழ வேண்டுமே தவிர பொய்யை கொண்டும் அசத்தியத்தை கொண்டும் வாழக்கூடாது என்பதும் நமக்கு உணர்வாக அறிவிக்கப்பட்டிருப்பதில் இருக்கிறது. இதில் எது சத்தியம் எது தேவை என்று நீங்கள் குறிப்பிடுவதனால், தேவை என்பது நன்மைகளாக இருக்கக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையில் உடையக்கூடிய சுகங்கள் என்பதை நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உணர்வு பூர்வமாக தெரிந்து வைத்திருக்கின்றோம், அறிந்தவற்றில் உள்ளது. எது நமக்கு கூடாது என்று கேட்கும் பொழுது, துன்பங்கள் வேண்டாம், துன்பத்திற்கான பாதைகளும் கூடாது. துன்பத்திற்கு உரிய பாதையை யார் நமக்கு அறிவிப்பார்களோ அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். துன்பங்களே தீண்டக்கூடாது என்று நம்முடைய மனதில் கொண்டிருக்கின்றோம். தீட்டக்கூடாது என்னுடைய எண்ணங்களின் அளவில் கூட அந்த துன்பமானது தீண்டக்கூடாது என்பதை நாம் உணர்வாக கொண்டிருக்கின்றோம். உணர்வாக இருப்பது அவ்வளவும் சத்தியமாக இருக்கின்றது. இறைவனிடமிருந்து நமக்காக அறிவிக்கப்பட்டதில் அந்த உணர்வு அமைந்திருக்கின்றது. உணர்வை நாம் பிரதானமாக கொள்ள வேண்டும். அந்த உணர்வானது மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது. உணர்வு மனதிற்கும் சமீபமாக இருக்கக்கூடிய, மனதை வாட வைக்கக்கூடிய உள்ளத்திலிருந்து உருவாகின்றது. அந்த உள்ளத்தை நாம் ஆன்மா என்றும் கூறுவோம், ஆங்கிலத்தில் சோல் என்றும் கூறுவோம். இந்த ஆன்மாவானது உங்களுடைய இறைவனிடமிருந்துள்ள நற்செய்தியை உங்களுக்காக கிரகித்து பின்னர் அதனை உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கின்றது. இது உங்களுடைய தேவை. எப்பொழுதெல்லாம் நாம் தவறுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த தேவை நமக்கு அறிவிக்கப்படுகின்றது. தவறு என்பது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய தீமைகள். அந்த தீமைகளை நான் உணர்வதற்கு முன்பாகவே என் மனம், என் உள்ளத்திலிருந்து என் இறைவனால் அறிவிக்கப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை உணர்கின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றிய என்ன நடக்குமோ என்ற ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை. என்ன நடக்குமோ தெரியவில்லையே, இது உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய காரியங்களுக்கு அப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது. நாளைய வாழ்க்கையினுடைய ஒரு சிறு மனதின் அலைக்கழிப்பாக, மனதின் உறுத்தலாக என்ன நடக்கும் என்ற ஒரு சின்ன அங்கலாய்ப்பு மனதிற்கு வருகின்றது. இது உள்ளத்திலிருந்து இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சத்தியம். என்னுடைய மனதிற்கு என்னுடைய நன்மையாகவும் சுகமானதாகவும் அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் சத்திய வாக்காக அல்லது தெய்வத்திடமிருந்து வரக்கூடிய வேத வாக்காக. இறைவனிடமிருந்து அருளாக என் மனதில் எது இறக்கப்படுகின்றதோ அதனை நான் நம்பிக்கை கொள்கின்றேன். எடுத்த எடுப்பிலேயே வேண்டும் என்று நான் கூறுவேன். இந்த மனதிற்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய பார்வையின் எல்லைக்கு அப்பாற்பட்டது, கேள்வி திறனுக்கு அப்பாற்பட்டது. உங்களுடைய 5 புலன்களாக கொண்டும் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய எந்த ஒரு வழிமுறைகளை கொண்டும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான செய்திக்கு உங்களால் வித்திடவும் முடியாது, அடைந்துவிடவும் முடியாது, வழியை காணவும் முடியாது. ஆனால் வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடியதுதான். நிரந்தரமான சுகத்துடன் நானும் வாழ வேண்டும், கஷ்டங்கள் தீண்டாத என்னுடைய வம்சங்களும் தடைக்க வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது. உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் வழிமுறைகளுக்கும் கொஞ்சமும் சாத்தியமில்லாதது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்கள், இது சத்தியம். மனம் எதை விரும்புகின்றதோ அது சத்தியமானது. மனம் எதை ஆசைப்படுகின்றதோ அது உங்களுக்கு தேவையில்லாது. சத்தியம் தேவையின் மீது அமைந்திருக்க வேண்டும். அனாவசியத்தின் மீது சத்தியம் கிடையாது. அவசியத்தின் மீதும் உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கை அவசியத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் அவசியமான ஒன்று. அந்த காலத்தின் வேலை வரும்பொழுது அது வேண்டித்தான் வேண்டும் என்று நாம் உடனடியாக எனக்கு நிகழ வேண்டும் என்று கூறுவோமே, அந்த ஒரு நிலையை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தேவை. அவசியமான சமயத்தில் அந்த தேவை உங்களுக்காக நிறைவேறக்கூடும், நிறைவேற வேண்டும். இந்த விருப்பத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு மாறான விருப்பத்தை நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு பார்ப்பீர்களானால் கவலையும் பயமும் தான் மிஞ்சும். உங்களுடைய அறிவும் அறியும் திறனுக்கு அப்பால் உங்களுடைய தேவைகள் அறிவிக்கப்படுகின்றன. இது சத்தியமானது. மறைவானவை அவ்வளவும் உங்களுக்கு சத்தியமானவை. அது விருப்பத்திற்குரியவை, இன்றே அடைய வேண்டும் என்ற அவசரத்துக்குரியது அல்ல. சுகத்தோடு வாழ வேண்டும், நோய்கள் தீண்டக்கூடாது என்று நீங்கள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் உள்ளத்திலிருந்து மனதுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உள்ளமானது ஆன்மாவாக இறைவனுடைய சத்திய வாக்குகளை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மனதிற்கு சமீபமாக அமைத்திருக்கின்றான். அந்த மனதிற்கு சுகம் அளிக்கக்கூடிய விதத்திலும் நாளைய வாழ்க்கையை பேணிக் கொள்ளக்கூடிய விதத்திலும் இன்றே உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய தேவை என்ன என்பதை பலரும் பல கஷ்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கஷ்டங்கள் அவ்வளவும் நீங்க வேண்டும். இந்த கஷ்டங்கள் இன்றிலிருந்து ஒரு அணுவளவு கூட அதிகமாக கூடாது. இதெல்லாம் உங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது, உள்ளத்தில் இப்பொழுது இருக்கிறது. வறுமையாகட்டும், நோய்களாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விரோதமாக இருக்கட்டும், இன்று முதலாக ஒரு அணுவளவு கூட இதனுடைய தீமையான போக்குகள் அதிகரிக்கக்கூடாது. மாறாக இது சுகமான உறவுகளாகவும் உணர்வாக இருக்கக்கூடிய அவ்வளவும் நடைமுறைக்கு ஏற்ற விதத்தில் எனக்கு சுலபமாக அமைய வேண்டும் என்று உங்களுடைய தேவை இப்பொழுது உங்களுடைய உள்ளத்திற்கு அறிவிக்கப்படுகின்றது. சத்தியம், என்னால் முடியாது ஆனால் வேண்டும், வேண்டுதலை கொண்டு முடியும் என்பது அந்த வேண்டும் என்பதற்கான பொருளாகும். நீங்கள் வேண்டுங்கள், உங்களுடைய தேவையை வேண்டுங்கள். அது உங்களிடம் இருப்பதாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய அறிவுக்குட்பட்டதாக, நீங்கள் அறிவிக்கப்பட்டதில் இருப்பதாக, உங்களுடைய வழிமுறைகள் இருப்பதாக ஒருபோதும் எண்ணாதீர்கள். உங்களை அந்த தேவைகளுக்கு உரியவர்களாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள். தேவையை நிறைவேற்றுபவர்களாக உங்களை ஆக்கிக்கொள்ளாதீர்கள். நிறைவேற்றுபவன் உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். யார் உங்களுக்கு அறிவித்தானோ சத்தியத்தை கொண்டு நாளைய விஷயத்தை இவ்விதமாக உணர்வுபூர்வமாக இன்றே அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் அவ்வளவு பேருமே இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டு கவலையில் இருக்கின்றோம். நடக்காது, சாத்தியமாகாது என்று நாம் நம்முடைய மனதிற்கு நம்முடைய அறிவை கொண்டு அறிவிக்கின்றோம். ஒரு பக்கம் மூளை அறிவு இருக்கிறது. அந்த அறிவிலிருந்து மனதுக்கு அவ்வளவு என்னுடைய சாத்தியக்கூறுகள் அவ்வளவும் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த சாத்தியம் என்னவென்றால், உள்ளத்திலிருந்து மனதுக்கு அறிவிக்கப்படக்கூடிய இறைவனுடைய செய்திகளை நிராகரிப்பது சாத்தியம் இல்லை என்று நிராகரிப்பது. இந்த இரண்டுக்கும் இடையில் மனம் இருக்கின்றது. உங்களுடைய மூளையில் இருப்பதெல்லாம் நீங்கள் பார்ப்பதும் கேள்விப்படுவதும் உங்களுடைய 5 புலன்களை கொண்டு நீங்கள் அறிவாக வைத்திருப்பதும் உங்களுடைய அனுபவங்களும் தான். ஆனால் நீங்கள் நாளைய வாழ்க்கையை எதிர்பார்த்திருப்பது வேண்டும் என்று வேண்டக்கூடிய உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் ஆற்றலை கொண்ட மகாசக்தியை கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் உணர்வாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உணர்வின் மீது சத்தியமாக உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் இன்று மேற்கொள்ள வேண்டும். உள்ளத்திலிருந்து மனதுக்கு அறிவிக்கப்படக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை கொண்டு நான் வாழ விரும்புகின்றேனா, வேண்டுதலை கொண்டு வாழ விரும்புகின்றேனா, அல்லது எனக்கு எல்லாம் தெரியும் என்று என் மூளையில் இருக்கக்கூடிய நேற்றைய விஷயங்களை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, இறந்த கால அறிவை கொண்டு, செத்த அறிவை கொண்டு, இந்த அறிவை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று எண்ணுகின்றீர்களா? பெருமை கொண்ட மனிதர்கள் நாம், நமக்கு பணிவு இல்லை. தெளிவாகவும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, உங்களுடைய கவலை உங்களுடைய அறிவின் எல்லைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அவசியமான தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வசதியற்றவர்கள், தகுதியற்றவர்கள் என்பதை தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்புக்கு அதே நேரம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு கவலை கொள்கின்றீர்கள். ஆம், என்னால் முடியாது, ஆனால் இது தேவை என்று. ஒவ்வொரு கவலையும் சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இந்த சத்தியத்தின் மீது நீங்கள் நினைத்திருங்கள். உங்களுடைய நன்மைகளுக்கு நீங்கள் உதவாதவர்கள். உங்களுடைய நன்மைகளுக்கு உங்களுடைய அறிவு என்றென்றைக்கும் கை கொடுக்காது. உங்களுடைய அறிவோ நேற்றைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை கொண்டது. இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒரு தேவையோ நாளைய வாழ்க்கையினுடைய, புதிய வாழ்க்கையினுடைய, நேற்றைய காலம் முடிந்துவிட்டது, வரும் காலம் என்னவென்று தெரியாத நிலையில் உங்களுடைய வாழ்க்கை அந்த பக்கமாக, நாளைய வாழ்க்கையின் பக்கமாக முன்னேறுவதில் அமைக்கின்றான் ஒரு எண்ணத்தை கொண்டு. அந்த எண்ணத்தின் மீது சத்தியமாக நீங்கள் இனி உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு நன்மையை உங்களுக்கு நீங்கள் ஆகமாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நன்மையில் உங்களுக்கு சுகம் இருக்கின்றது. அந்த சுகத்தில் நீங்கள் வாடுங்கள். இன்று நான் வேண்டுவது, விரும்புவது, இந்த இரண்டுமே உங்களுடைய எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் உங்களுடைய பதில் இறைவனிடம் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம், என் கையில் கிடையாதுங்கிறது உண்மையானது. அப்படி என்றால் எங்கிருந்து வந்தது நாளைய செய்திகளை பற்றிய, நாளைய விஷயங்களை பற்றிய, வாழ்க்கையை பற்றிய அழகான செய்திகள் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியாது, இதுவும் சத்தியம். ஆனால் வந்திருக்கிறதா என்று கேட்டால், சிறப்பான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று வந்திருக்கிறதா என்று கேட்டால், ஆம், இருக்கின்றது. எங்கிருந்து வந்தது தெரியாது, யாரும் பேசினார்களா? இல்லை, உள்ளத்திலிருந்து உருவாகியது. அந்த உள்ளம் இறைவனுக்கு சொந்தமானது என்பதை அறியுங்கள். வானங்களையும் பூமியையும் படைத்து இவற்றுக்கிடையே உங்களுக்கு தேவையான அவ்வளவு அம்சங்களையும் அமைத்து பின்னர் அதில் உங்களை விருந்தினராக அமைத்தான். உங்களுடைய உணவுக்கு நாளைக்கு, உங்களுடைய வயிற்றுக்கு எந்த பஞ்சமும் ஏற்படக்கூடாது என்று உங்களுடைய உள்ளம் கூறுகின்றது. உணவு நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதா, அல்லது உணவை ஏற்கனவே இறைவன் உங்களுக்காக படைத்து பின்னர் உங்களை இந்த உலகத்தில் படைத்தானா என்று கேட்டால், பதிலானது, என் உணவு ஏற்கனவே விதிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு பின்னர் நான் இந்த உலகத்தில் அவதரிக்கப்பட்டேன், இது சத்தியம். இந்த உணவின் மீது அதிகாரம் படைத்தவர் யார் என்று கேட்டால், நிச்சயமாக இறைவன் ஒருவன் தான். மண்ணிலிருந்து பிறக்கக்கூடிய உங்களுடைய, விளையக்கூடிய உங்களுடைய உணவானது அந்த மண்ணுக்கு உயிர் சக்தி அளித்தது யார் என்று கேட்டால், உங்களுடைய இறைவன் தான், நீங்கள் அல்ல. வளமான மண், சுகமான உங்களுடைய உயிரோட்டத்திற்குரிய அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய உணவாக விளைகின்றது. அது உங்களுக்குரியதாக இருக்குமானால் அதில் பூச்சிக்கள் பற்றாது. பூச்சிக்கள் பற்றுமானால், விஷப்பூச்சிக்கள் பற்றுமானால், அது விஷப்பூச்சிகளுக்கு உரியதாக இருக்கிறது என்பதை முன்பாகவே இறைவன் அறிவிக்கின்றான். நீங்கள் அதை உணவாக உட்கொள்வதற்கு முன்பாக பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய உணவாக உட்கொள்வது விஷங்களைத்தானே தவிர நன்மையானதே அல்ல. எவ்விதமாக ஒரு மரமான மண்ணிலிருந்தும், நறுமணமிக்க மண்ணிலிருந்தும் மண் வாசனை உங்களுக்கு அறிவிக்கின்றது, மண் உயிரோட்டம் பெறுகிறது, அது உங்களுக்கான விளைச்சலுக்குரிய தன்மை அடைந்துவிட்டது என்பதை. ஆனால் உங்களுடைய எருக்களையும் உங்களுடைய சாணங்களையும் உங்களுடைய மருந்துகளையும் கொட்டிவிட்டு போனால் அந்த மண் நாற்றம் அடிக்கின்றது, துர்நாற்றத்தோடு அது, அந்த மண் அசுத்தமாகவும் இன்னும் உங்களுடைய சுவாசத்திற்கும் மனத்திற்கும் ஏற்றதாகவும் இல்லை என்பதும் தெரிகிறது. அதில் உங்களுடைய விளைச்சல் விதைகளை நீங்கள் விதைத்து நான் வளர்க்கின்றேன் என்று உங்களுடைய வேளாண்மை அறிவை நீங்கள் மெச்சுகின்றீர்கள். இந்த பெருமையில் உங்களுடைய இறைவன் அதனை தூய்மையாக்குவதிலிருந்தும் தன்னை விலக்கிக் கொள்கின்றான். நான் ஒரு தீமையை, ஒரு பாவத்தை செய்துவிட்டு பின்னர் அந்த மனதின் குறுகுறுப்பு, நீங்கள் பாவம் செய்திருக்கின்றீர்களே என்ற அந்த குறுகுறுப்பு, நீங்கள் விரும்பாத ஒன்றை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். உணர்வாக தவறு செய்கின்றீர்கள், பெருமை கொள்கின்றீர்கள், எது உங்களுக்கு முடியாதோ அதை கொண்டு நீங்கள் பெருமைப்படுகின்றீர்கள். உங்களுடைய உணவு, நீங்கள் அதன் பக்கம் செல்ல வேண்டும், ஆனால் உங்களுக்கு முன்பாக அந்த உணவில் பூச்சி பற்றுகின்றது. இப்பொழுது அது உங்களுக்குரிய உணவா அல்லது பூச்சிகளுக்குரிய உணர்வா? இனி நீங்கள் அந்த உணவை சாப்பிட்டால் உங்களுக்கு சுகமான உயிரோட்டம் கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை. நாம் அதை அறிகின்றோம், உணர்கின்றோம், உணர்வின் மூலமாக அறிவிக்கப்படுகின்றோம். இறை உணர்வு உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழ தகுதி பெற்றவர்கள். சொந்த அறிவாக அது உங்களுக்காக மலரும், உங்களுக்கான புதிய அறிவாக அது உங்களுக்கு பலம் பெறும். ஆனால் நாம் கற்பிக்கப்பட்ட அறிவை, மனிதர்களுடைய அறிவை, நேற்று படிப்பினைகளாக, பட்டு படிப்பினைகளாக பெற்ற அந்த சீர்குலைந்த அறிவை கொண்டு நாம் இன்று திருத்திக் கொண்டு இன்னமும் திருந்த வேண்டும், இன்னமும் நாம் நம்முடைய அறிவில் அதிகரிக்க வேண்டும், இன்னமும் முன்னேற வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய அறிவு கீழ்த்தளமாக ஆகிவிட்டது. அது இனிதான் முன்னேற வேண்டும். இந்த அறிவை கொண்டு நான் சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழி இல்லை. இந்த அறிவை கொண்டு எவ்வளவு கீழ்த்தளமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு துன்பத்துடன் தரைமட்டமாகி பின்னர் அதிலிருந்து ஒரு சிறு நன்மையை கொண்டு அந்த துன்பத்தை நீக்கிக் கொண்டு வாழ வேண்டியவனாகத்தான் இருப்பேன் என்பதை நாம் அறிவதற்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்க அதனை உணராதவர்களாகவே இருக்கின்றோம். உணர்வுக்கு எதிரானது என்னுடைய அறிவின் பெருமை, நேற்றைய வாழ்க்கையினுடைய அறிவின் பெருமை. இது நாளைய வாழ்க்கைக்கு உதவாது. உங்களுடைய கவலையெல்லாம் உங்களுடைய அறிவின் எல்லையிலிருந்து ஆரம்பமாகின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை, இன்றைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய முடியும், எனக்கு அடுத்த நொடி இது சுகமாக வேண்டும், இனி இந்த சுகவீனம், இந்த கஷ்டங்கள், இந்த வாழ்க்கையின் துயரங்கள் தொடரக்கூடாது என்று விரும்புகின்றீர்கள். ஆனால் வழியில்லை, வழியில்லை என்று ஆகும் பொழுது கவலை, கவலை என்ற உணர்வு உங்களுக்கு அளிக்கப்படுகின்றது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் இயலாதவர்கள், உங்களுக்கு எந்த துணையும் கிடையாது, உங்களுக்கு உதவி புரிபவர்களும் இல்லை, உங்கள் சார்பாக பரிந்து பேசுபவர்களும் இல்லை. உங்களுடைய தீமைகளுக்கு, நீங்கள் சம்பாதித்துள்ள தீமைகளுக்கு பதிலாக நன்மையை மாற்றிக்கொள்ள உங்களிடமிருந்து எந்த பொருளும், எந்த உபகாரமும் உங்களிடமிருந்து பரிந்துரையோ அல்லது நஷ்டஈடுகளாகவோ வாங்கிக் கொள்ள முடியாத அந்த நேரம் வருவதற்கு முன்பாக கவலை என்ற உணர்வு இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது. அந்த கவலை போக வேண்டும். இப்பொழுது வேண்டுதல் எல்லாம் உணர்வின் அடிப்படையில். எது எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ சத்தியம். நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு அறிவு கிடையாது. இன்றைய வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட எனக்கு அறிவில்லாமல் தான் கவலை கொண்டிருக்கின்றேன். நாளைய வாழ்க்கையை பற்றிய அந்த தேவைக்கு எனக்கு இயலாமல் ஆகும் பொழுது, முடியாது என்று அறிவிக்கப்படும் பொழுது பயமும் ஏற்படுகின்றது. எதிர்காலத்தை பற்றிய பயமும், நிகழ்காலத்தில் என்ற இயலாமை பற்றிய கவலையும், இந்த இரண்டும் உங்களுக்கு நல்லறிவிப்பாகவும் நற்செய்தியாகவும் அதே சமயம் கடுமையான எச்சரிக்கையாகவும் இப்பொழுது இருக்கின்றது. நாம் டாக்டர்களிடம் செல்கின்றோம் என் கவலையை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி. தூக்கமும் உங்களுக்காக நீக்கப்படுகின்றது. இது இறைவனிடம் வந்துள்ள மாபெரும் ஆசீர்வாதம். தூக்கம் நீக்கப்படுகின்றது. இது இறைவனிடம் வந்துள்ள மாபெரும் அழகான ஒரு சூழ்நிலை. பகல் நேரங்களில் நீங்கள் பதாக்குகளில் இருப்பீர்கள், உங்களுடைய மக்களை தேடி ஓடுவீர்கள், உங்களுடைய மக்களிடம் உதவி தேடுவீர்கள். இரவு நேரம் என்பது இறைவனுடைய உலகம். ஒவ்வொருவரும் தூங்கி ஆக வேண்டும். யாரும் யாரையும் தொந்தரவு பண்ண முடியாது. கணவன் மனைவியை கூட தொந்தரவு பண்ண முடியாது. குழந்தைகள் கூட பெற்றோர்களை தொந்தரவு பண்ண முடியாது. எரிச்சல் வந்துடும். அந்த நேரம் என்பது தனிமைப்படுத்தப்பட வேண்டிய நேரம். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆக்கப்பட இருக்கின்றீர்கள். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அந்த நேரம் இறைவனுடைய உலகம். எப்படி நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ தன்னந்தனியாக, அது அவ்விதமாகவே ஒவ்வொரு இரவும் தன்னந்தனியாக நீங்கள் கைப்பற்றப்பட இருக்கின்றீர்கள். இரவின் நேரம் நீங்கள் தூங்குவது என்பது மரணத்தினுடைய ஒரு வடிவம். நீங்கள் தூக்கத்தில் மரணிக்கின்றீர்கள். மரணம் போன்ற ஒரு நிகழ்வு தூக்கம் என்பது. அவ்வளவு அழகான, நீங்கள் உங்களையே மறந்துவிடுவீர்கள். மூளைச்சாவு என்று கூறுவார்களே அப்படிப்பட்டது. மூச்சு மட்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மூச்சும் கூட நிகழ்வதில்லை. நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு மூச்சு நிகழ்வதை போன்று காட்டப்படுகின்றது. அவ்வளவுதான். பல சமயங்களில் நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நபர்கள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு பயம் ஏற்பட்டுவிடும். என்ன இப்படி கிடைக்கின்றது, மூச்சு இருக்கிறதா இல்லை என்று அருகில் சென்று தொட்டும் பார்ப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு மூச்சு புதுப்பிக்கப்படுகின்றது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதற்காக வேண்டி. தூக்கம் என்பது மரணத்திற்கு ஒப்பான ஒரு நிகழ்வு. பின்பு அவன் உங்களுக்கு மீண்டும் உயிரை கொடுக்கின்றான். நாம் எடுகின்றோம். உங்களிடமிருந்து உயிரை கைப்பற்றுவதும் அவன்தான், பின்னர் மீண்டும் எடுப்பதும் அவன்தான். இந்த சத்தியத்தையும் உணர வேண்டும். இதை கொண்டுதான் இறந்த பிறகும் கூட அவர் உயிர் பெற்று எழுந்துவிடலாம் என்ற எண்ணம் கொண்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் தூக்கம் தூக்கத்திலிருந்து எழுவதைப் போன்றுதான், தூங்கிக் கொண்டிருப்பதை போன்று தோன்றுகின்றது, எழுந்துவிடலாம் என்று எண்ணுகின்றீர்கள். அவ்விதமாக அல்ல. ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் அவனுடைய உலகத்தில் சஞ்சரிக்க செய்யப்படுகின்றீர்கள். அவனுடைய கனவுலகத்தில், கனவுலகில் நடப்பதைப் போன்று நனவுலகில் நடத்த முடியாது. இது உங்களுக்கான அத்தாட்சியில் உள்ளது. எதனை நீங்கள் உங்களுடைய தேவையாக உணர்கின்றீர்களோ அந்த உணர்வுக்கு இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களை தனிமைப்படுத்தி அந்த இரவில் கவலையையும் கொடுத்து பயத்தையும் கொடுத்து உங்களுடைய தூக்கத்தை நீக்குகின்றான். அவன் கொடுத்தால் தவிர தூக்கம் இல்லை. நான் படுக்கைக்கு செல்கின்றேன், அவ்வளவுதான். தூக்கம் வந்தால் தூங்குவேன், அவ்வளவுதான். தூக்கத்தை அளிப்பவன் யார் என்று நாம் நமக்குள் கேட்கும்பொழுது நிச்சயமாக அது உங்களுடைய இறைவன் தான். அவனைத் தவிர வேறு எவரும் இல்லை. பின்னர் எடுப்பது யார்? அவன் கொடுத்தால் தவிர, மீண்டும் உயிர் அளித்தால் தவிர நான் எடுப்பவன் இல்லை. ஒவ்வொரு நாளும் உறங்கப் போகும்பொழுது மறுநாள் எழுந்திருப்போமா என்ற அந்த பயம் இருக்க வேண்டும். அந்த பயத்துடன் தூங்கச் செல்ல வேண்டும். ஆனால் நாமோ கேளிக்கைகளிலும் டிவி நிகழ்ச்சிகளிலும் நம்முடைய எண்ணத்தை பறிகொடுத்து அந்த கெட்டவற்றிலேயே பயமே இல்லாமல், கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாமல் நாம் தூங்குகின்றோம். அந்த நேரத்தில் மன்னித்துத்தான் உங்களுக்கு அந்த தூக்கத்தை தருகின்றன தவிர நீங்கள் தூங்கவில்லை. ஆனாலும் நாம் எழுந்திருக்கும் பொழுதும், நாம் எப்பொழுது தூங்கினோம், போட்ட டிவி ஓடிட்டே இருக்குது, நாம் தூங்கிட்டு இருக்கிறோம், யார் என்னை தூக்கத்தில் ஆழ்த்தியது? இவ்வளவு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. டிவி சீரியல் தான் நான் பார்த்து தூங்கிட்டு இருக்கேன். எப்படி தூங்கினேன் நான் தெரியாது, எப்போ தூங்கினேன்னு தெரியாது. காலையில் இருந்துச்சு பார்த்தா வீடியோ ஓடிட்டு இருக்குது. நன்றி கேட்டவர்களாக நாம் பலகாலம் வாழ்ந்துவிட்டோம். இதற்கு மேலும் விட்டால் எதனை இறைவன் உங்களுக்கு பயத்தை கொண்டும் கவலையை கொண்டும் அறிவித்தானோ அந்த நாள் நெருங்கிக் கொண்டு வருகின்றது. இனியும் விட்டால் அந்த நாளுக்குள் நீங்கள் நுழைந்த பிறகு நீங்கள் வேண்டுவது உங்களுக்கு பலனளிக்காது. எனவே அதற்கு முன்பாகவே தூக்கத்தை நீக்குகின்றான், தரவில்லை. இப்பொழுது தனித்துறப்பட்டிருக்கின்றீர்கள், ஒவ்வொருவரும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலையில் நீங்கள் இறைவனை நினைவு கூற வேண்டும். என்ன தேவையோ இப்பொழுது கேளுங்கள், வேண்டுங்கள். யாரொருவரும் உங்களுக்காக விழித்துக் கொண்டிருக்கவில்லை, உங்களுக்கு காது கொடுத்து கேட்பதற்காக வேண்டி. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புவதை தவிர வேறு வழி கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் எதுவாக இருக்கின்றதோ, நாளை விஷயங்களை பற்றிய கவலையாகவும் பயமாகவும், முதலில் உங்களுடைய பிரார்த்தனை மன்னிப்பாயாக இறைவனே. ஏன் இந்த மன்னிப்பு? எடுத்த எடுப்பிலேயே மன்னிப்பாயாக. என்னை நீ கவனித்துக் கொண்டிருக்கின்றாய், நான் உன்னை கவனிக்கவில்லை. என்னை நீ நினைவு கொண்டு கொண்டிருக்கின்றாய், நான் உன்னை நினைவு கூறவில்லை. எனக்காக நீ அருகிலிருந்து என்னுடைய தேவைகளை அவ்வளவையும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றாய், நான் அதை பற்றி பராமுகமாக ஆகிவிட்டேன். என்னுடைய கேளிக்கைகளில் நான் இருக்கின்றேன், மாறாக என்னுடைய துன்பத்திற்குரிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை நீ அறிந்திருந்தும் எங்களுக்காக பயத்தை கொண்டும் கவலையை கொண்டும் அறிவித்திருந்த பிறகும் கூட நான் அதை பற்றி புறக்கணித்தவனாக அலட்சியமாக இருந்தவனாக இருந்துவிட்டேன். இருந்த போதிலும் நீ எனக்கு இவ்வளவு காலமும் தூக்கத்தை கொடுத்தாய், என்னை மறக்கடிக்க செய்தாய், என்னுடைய துக்கங்களை எல்லாம் இன்று நீ என்னை எடுப்பியிருக்கின்றாய். எனக்காக தூக்கம் நீக்கப்பட்டிருக்கின்றது. இது நீ தூக்கத்தை கொடுத்தால் தேவை, எனக்கு தூக்கம் கிடையாது. இப்பொழுது தூக்கம் இல்லை என்பது நீ எனக்கு தூக்கத்தை அளிக்கவில்லை, அளிக்க விரும்பவில்லை. மாறாக நான் நினைவு கூறுவதற்காக வேண்டி, உன்னிடமிருந்து நான் என்னுடைய நன்மைகளை பெற வேண்டி, என் தீமைகளிலிருந்தும் நான் என்னை பாதுகாக்க வேண்டி இந்த இரவின் பொழுதின் தூக்கத்தை நீக்கியிருக்கிறாய். இப்பொழுது உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு, எவ்வளவு கேடுகளிலும் அவனை பராமுகமாக நாம் ஆகிவிட்டதன் காரணமாக, அவனை பற்றி அலட்சியமாக இருந்ததன் காரணமாக எனக்குரிய நாள் நெருங்கிவிட்டதை இறைவன் பார்க்கின்றான், நான் பார்க்க முடியவில்லை. இந்த நேரத்தில் நான் எடுப்பப்பட்டிருக்கின்றேன், எனக்கு தூக்கம் அனுமதிக்கப்படவில்லை. இந்த நேரத்தில் துக்கம் கொள்வதற்கல்ல, இறைவனை நான் அதிகமாக நினைவு கூற வேண்டும். என்ன நினைவு கூற வேண்டும்? சுகத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றான், கவலையும் பயமும் கூடாது என்பதை. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருந்து மனது கருவிக்கப்படக்கூடிய கவலையும் பயமும் வேண்டாம் இறைவனே என்று உங்களுடைய உள்ளத்தில் வழிமொழியுங்கள். வாட் எவர் ஹஸ் பீன் ப்ரப்போஸ் டு யூ ஃப்ரம் யுவர் இன்னர் சென்ஸ் சோல் டு யுவர் மைண்ட், இட் இஸ் ப்ரப்போஸ் செகண்ட் இட், சே த சேம் திங் டு யுவர் மைண்ட் ஸோ தட் யுவர் சோல் இஸ் ப்ளீஸ்ட் வித் யூ, காட் இஸ் ப்ளீஸ்ட் வித் யூ. இறைவனை திருப்திப்படுத்துங்கள். எது உங்களுக்கு இயலாத ஒன்று, அழகான தேவையாக அமைக்கப்பட்டிருக்கின்றதோ, வேண்டும் இறைவனே, ஏற்றுக்கொண்டேன், என் பாவங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நான் உன்னை மறந்திருந்த போதிலும் நீ என்னை மறக்கவில்லை. என்னை நன்றிக்குரியவனாக நீ வாழ வைப்பாயாக இறைவனை என்று கேளுங்கள். இறைவன் நிச்சயமாக அந்த நேரத்தில் உங்களை பற்றி திருப்தி அடைவான். இப்பொழுது வரக்கூடிய தூக்கம் சுகமான தூக்கமாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் பொழுது நேற்றைய கவலையும் பயமும் நீக்கப்பட்டதாக இருக்கும். கவலையும் பயமும் அறிவிக்கப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அந்த கெட்ட சூழ்நிலை நெருங்கிவிட்டது என்பதை அறிவிக்கின்றது. இரவு நேரத்தில் தூங்கப் போகும்போது அறிவிக்கப்படுகிற அந்த கவலையானது கெட்ட சூழ்நிலை நெருங்கிவிட்டது என்று அறிவிக்கின்றது. பகலில் நான் எழுந்திருக்கும் பொழுது அந்த சுகமானது எனக்கு தக்க வைக்கக்கூடியதாகவும் கவலை பயம் அவ்வளவு நீக்கப்பட்டதாகவும் அதை பற்றி கவலையே வேண்டாம் என்ற அளவுக்கும் என்னுடைய மனமானது சுகமாக இருக்கின்றது. இது இறைவனுடைய அறிவிப்பில் இருக்கக்கூடிய சத்தியம். இது நிகழப்போகின்றது என்பது நெருங்கி வரக்கூடிய துன்பம் நீக்கப்பட்டிருக்கின்றது. தீமைகள் நீக்கப்பட்டுவிட்டன. நன்மைகள் உங்களுக்காக நெருக்கமாக இருக்கின்றது. உங்களுடைய கவலையை நான் தான் நீக்கியிருக்கின்றேன். அதை பற்றி நீங்கள் மறந்துவிட்டவர்கள் இருக்கின்றீர்கள் என்று எண்ண வேண்டாம். நீங்கள் இப்பொழுது என்னை மறவாமல் இருந்தால் போதும். முந்தைய நாளின் கவலையும் பயமும் மறுநாள் காலையில் நீக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் நீங்கள் அந்த இரவின் பொழுதில் உங்களுடைய தூக்கத்தை நான் நீக்கியதற்காக வேண்டி அந்த நேரத்தில் பரிதவிக்காமல் தூக்கம் இல்லை என்று பரிதவிக்காமல் உண்மையை உணர்ந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக நான் உங்களுக்காக நன்மையாக கூறுவதை வழிமுடிந்தீர்களே வேண்டும் என்று அதற்காக வேண்டி உங்களுடைய கவலை உங்களை விட்டு நீக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் அதை மறந்தே போனீர்கள். இது இறைவனுடைய சாட்சியங்களில் உள்ளதாக இருக்கின்றது. எதனை நான் அதிகமாக நினைவு கொள்கின்றேனோ அது எனக்கு நெருங்கிவிட்டது என்பது பொருள். எதனை நான் திடீரென்று உணர்கின்றேனோ அந்த அளவுக்கு வெகு சமீபமாக நெருங்கிவிட்டது என்ற பொருள். அது நன்மையோ தீமையோ? சுகமான உணர்வோடு இருக்கும் பொழுது நன்மைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. கவலையான உணர்வுகளோடு இருக்கும் பொழுது என்னுடைய தீமைகள் எனக்காக உருவாகிக் கொண்டிருக்கின்றன. அது நெருங்கியும் இருக்கலாம். காலத்தின் வேலையின் மீது நிச்சயமாக நான் அந்த கவலையின் சூழ்நிலையில் அமைய இருக்கின்றேன். என் இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த பயபக்தி என்றென்றும் வேண்டும். ஏன் பயபக்தி அவசியம் என்பதை நாம் இப்பொழுது அறிய வேண்டும். காரணம், ஒவ்வொரு மனதில் இருக்கக்கூடிய தேவைகளையும் நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தனித்தனியே அதனை தான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக அல்ல. இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு நிறைவேற்றக்கூடியவன். மனதில் இருப்பது அவ்வளவும் அருபமானவை. உங்களுடைய அறிவியல்தான் உருவத்தின் அடிப்படையில் தான். ஒவ்வொரு உருவமும் உங்களுடைய அறிவாக இருக்கின்றது. ஒவ்வொரு படைப்பின் உங்களுடைய பொருள்கள் படைக்கப்பட்ட பொருள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அறிவாக இருக்கின்றது. நீங்கள் கண்டுபிடித்த ஒவ்வொன்றும் உலகத்தின் சுகப்பொருள்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய அறிவாக இருக்கின்றது. பார்வைக்குரியது 5 புலன்களுக்கு உரியது அறிவாக இருக்கின்றது. ஆனால் உள்ளத்தில் இருப்பதோ 5 புலன்களுக்கும் அப்பாற்பட்டது, உணர்வு சம்பந்தமானது, அதற்கு வடிவங்கள் கிடையாது. இதுதான் வாழ்க்கை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதற்கு பல வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை தான் உங்களுடைய அவசிய தேவை. இது நிறைவேறுவதில் தான் உங்களுடைய வெற்றியை அடங்கியிருக்கின்றது. சுகமான வாழ்க்கை வேண்டும். மனிதர்களுடைய அறிவை கொண்டு நாம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்களுடைய கெட்ட வார்த்தைகளை நம்பி நாளைய வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய அமைப்பு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இவ்விதமான எண்ணங்களிலிருந்து இன்று நாம் சத்தியத்தை கொண்டு உணர்ந்தவர்களாக அதனை மனிதர்களுடைய அறிவை புறக்கணித்து இறைவனுடைய உணர்வை ஏற்பவர்களாகவும் அவனுடைய சத்தியத்திடம் அவனுக்கு எதெல்லாம் சாத்தியமோ எதுவுமே அவனுக்கு சாத்தியமில்லாதது அல்ல என்ற அந்த உணர்வை கொண்டு அவன் ஒருவன் தான் என்னை பாதுகாப்பவன் என்ற உணர்வை கொண்டு நாம் அவனிடம் திரும்ப இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையை இன்று இந்த நிமிடம் முதலாக உங்களுடைய மனதில் கொள்ளுங்கள். மனதில் என்ன இருக்கின்றதோ அழகான செய்திகளாக, கவலை வேண்டாம், பயமும் வேண்டாம். இந்த செய்தியை நீங்கள் அது என்ன உருவத்தில் வரப்போகின்றது, எந்த சூழ்நிலையாக எனக்கு அமையப் போகின்றது என்பதை அறிய மாட்டீர்கள். ஆனால் இந்த கவலையும் பயமும் வேண்டாம் இருக்கிறது என்று அந்த உணர்வு, இந்த இரண்டுமே வர இருக்கக்கூடிய காலத்தை பற்றித்தான் தவிர நிகழ்ந்து போன காலத்தை பற்றியோ, இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை பற்றியோ அல்ல. நாளைய வாழ்க்கையை பற்றி அறிந்தவன் யார் என்று கேட்பீர்களானால் நிச்சயமாக நான் அல்ல, இறைவன் ஒருவன் தான். உங்களுக்கு இந்த கவலையையும் பயத்தையும் நீக்கக்கூடிய நாளைய வாழ்க்கையை நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு இன்று அறிவிக்கின்றானே அவன் யார் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக இறைவன் தான். ஆனாலும் நாம் ஜோசியர்களை நோக்கி செல்வோம், இவர் எனக்கு நாளைய வாழ்க்கையை பற்றி கூறுவார் என்று. இங்குதான் நாம் தடம் புரடுகின்றோம். சத்தியத்திற்கு விரோதமாக அசத்தியத்தை பின்பற்றுகின்றோம். நாளைய வாழ்க்கையை பற்றி அறிந்தவர்கள் யார் என்பதை உள்ளத்தில் இறைவன் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவித்து விட்டான். தன்னைத் தவிர கிடையாது என்பதை அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று ஜோசியரை கேளுங்கள். எதுக்கு நாளைக்கு, அடுத்த வருஷம், 10 வருஷம், 7 வருஷம் கழிச்சு, 7.5 வருஷம் கழிச்சு எதுக்கு? அது தேவையில்லை. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்கும், அவருக்கு என்ன நடக்கும் சொல்லுங்கள், தெரியாது. சாதாரணமாக அசத்தியத்தை தூக்கி வீசக்கூடிய அப்படிப்பட்ட உள்ளத்தினுடைய மாபெரும் ஆற்றலை கொண்டிருக்கும் பொழுது மனிதர்களை பின்பற்றி சீரழிந்து கொண்டிருக்கின்றோம். ஏழரை ஜென்மங்களுக்கும் ஏழரை ஆண்டுகளுக்கும் சனியன்கள் என்றும் நல்ல காலம் என்றும் கெட்ட காலம் என்றும் இப்பொழுது உங்களுக்கு செய்து அறிவிக்கூடிய அந்த செய்தியை கொண்டுதான் நல்ல காலமா கெட்ட காலமா என்பது. நாம் உருவங்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் அடைய வேண்டி விரும்பிக் கொண்டும் வேண்டிக் கொண்டும் இருப்பதோ உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசாதாரணமான மறைவான சத்தியத்தின் அடிப்படையில் நிகழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய அம்சம் நீங்கள் விரும்பிக் கொண்டிருப்பது. இவ்வாறு இருக்கும் பொழுது எப்படி நாம் தடம் கொண்டு விட்டோம்? மனிதர்களை கூட்டங்களாக பார்க்கும் பொழுது கண்கள் ஒன்றுக்கு பதிலாக பலவற்றை பார்க்கும் பொழுது பெருங்கூட்டங்களையும் பெரும் இறைச்சலையும் பார்க்கும்போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய சன்னமான ஒரு துணி, அழகான ஒரு துணி, உணர்வாக இருக்கக்கூடிய அந்த அழகை நாம் மறந்துவிடுகின்றோம். இந்த கூச்சலில் இது அமைகி போய்விடுகின்றது. உள்ளத்தின் அளவில் நீங்கள் கவனத்தோடு இருங்கள். சத்தியம் என்பது இறைவனிடமிருந்து உங்களுக்கு உணர்வாக அறிவிக்கப்படக்கூடியது. அசத்தியம் என்பது மனிதர்கள் மூலமாக இதற்கு விரோதமாக அறிவிக்கப்படக்கூடியது. நாம் அறிவாக கொண்டிருப்பது மனிதர்களிடமிருந்து கேட்ட காதுகள் வழியாக கேட்டது. நாம் உணர்ந்து கொண்டிருப்பது உள்ளத்திலிருந்து இறைவன் உணர்வாக அமைத்து என் மனதிற்கு தேவையானதை அழகான உணர்வாக அமைக்கக்கூடியது. ஒன்று மறைவானது இந்த ஐந்து புலன்களுக்கும் அப்பாற்பட்டது, மகா சக்தி மிக்கது. இந்த ஐந்து புலன்களும் அறியக்கூடியது, சக்தியே இல்லாதது. எடுத்து எடுப்பிலிருந்தே, முதல் நாளிலிருந்தே, பிறந்த நாளிலிருந்தே நாம் இறப்பை நோக்கியும் அறிவை நோக்கியும் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையா நாம் சத்தியமான வாழ்க்கை என்றும், என் அறிவை கொண்டு நான் வாழ வேண்டும் என்றும், எனக்கும் அறிவிக்கின்றது, படித்து வாழ வேண்டும், மக்களிடம் கேட்டு வாழ வேண்டும், அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அறிவை பெருக்கி தள்ள வேண்டுமே தவிர பெருக்கிக் கொண்டிருக்க கூடாது. விளக்கமாறு வேண்டும் அறிவை நீக்குவதற்கு. அந்த விளக்கமாற்று அறிவை நாம் தலையில் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இதைவிட கேவலம் என்ன இருக்க முடியும்? உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது. இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய உள்ளத்தில் உணர்வாக அந்த உள்ளம் கிரகிக்கின்றது. என்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு கூறுங்கள், சுகமாகுங்கள் என்று. இவர்களும் சுகமாக வேண்டும் என்ற அந்த வேண்டும் என்ற ஒன்றை இறைவனுக்கு சமர்ப்பிக்காமல் வேண்டும் என்று மனிதர்களிடம் தெரிவிக்கின்றார்கள். மனிதர்களிடம் சுகமாக வேண்டும் என்று கூட தெரிவிப்பதில்லை. எனக்கு இது இருக்கிறது, எனக்கு இது இருக்கிறது, எனக்கு இது இருக்கிறது என்று கூறுவார்கள். உள்ளத்திலோ இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உதாரணமாக எனக்கு தலைவலி வந்துவிட்டது. இறைவன் அறிவிப்பது தலைவலி வேண்டாம். உணர்வோடு நான் கலக்க வேண்டும், நான் பதில் சொல்ல வேண்டும், வேண்டாம் ஏற்றுக்கொண்டேன் இறைவனை என்று. ஆனால் மனிதர்களிடம் அந்த அறிவு இருக்கிறது என்று மனிதர்களிடம் சொல்கின்றோம். அவர்களிடம் சொல்லும் பொழுது எனக்கு தலைவலி இருக்கிறது என்று கூற வேண்டும். இங்கு வேண்டாம் என்று கூறக்கூடிய ஒரு வார்த்தையை இருக்கிறது என்று கூற வேண்டும் மனிதர்களிடம் சொல்லும் பொழுது. இறைவனை புறக்கணித்துவிட்டு என்னுடைய அறிவை உபயோகப்படுத்தி என்னுடைய மனிதர்கள் என்னை குணப்பாக்குவார்கள் என்று மனிதர்களிடம் சொல்கின்றோம். வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது இருக்கிறது, இருக்கிறது, மனிதர்கள் சொல்லும் பொழுது இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். வார்த்தைகளால் வெளிவரும் பொழுது இவ்விதமாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மனிதர்கள் உதவி செய்கின்றேன், உள்ளத்தில் நான் என்னுடைய இறைவனுடைய உணர்வுக்கு பதிலளிப்பேன். ஆனால் வேண்டாம் என்று கூறும் பொழுது வேண்டாம் இறைவனே என்று மட்டும்தான் கூற முடியும். இங்கு சுகம் வேண்டும், கஷ்டங்கள் வேண்டாம் என்று இருக்கும் பொழுது, கஷ்டங்கள் இருக்கிறது என்று மனிதர்களிடம் உதவி செய்யும் பொழுது இதற்கு விரோதமாக பேசி ஆக வேண்டும். எதை நாம் பேசுகின்றோமோ அது நடக்கும். உங்களுடைய உள்ள கிழக்கைகளை, உள்ளத்தின் தேவைகளை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மனிதர்களிடம் நான் அதை பற்றி கூறும் பொழுது நான் இறைவனுக்கு விரோதமாகவே பேசியாக வேண்டும். அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்களிடம் நான் என்னுடைய உதவிகளை தேடும் பொழுது கெட்ட வார்த்தைகளை கொண்டு வேண்டாம் என்று சொல்லும் பொழுது இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மனிதர்களிடம் இறைவனுடைய ஒரு உணர்வை கொண்டு பேசும் பொழுது விரோதமாக பேசுவோம். அசத்தியத்தை நாம் பேசுகின்றோம் சத்தியத்திற்கு விரோதமாக. இங்கு எவ்வளவு கெஞ்சினாலும் கூத்தாடினாலும் சரி, சத்தியத்திற்கு விரோதமாக போனதன் காரணமாக மனிதர்களிடம் இதை உதவி தேடினீர்கள். என்னால் மட்டும்தான் முடியும் என்று இருக்கும் பொழுது, நான் உணர்வாக அறிவிக்கும் பொழுது அது மறைவானது. மனிதர்கள் இருக்கிறதோ பொருள்கள், பொருள்களோ உயிரற்றவை. மனிதர்கள் கண்டுபிடித்த, மனிதர்கள் உங்களுடைய சுகப்பொருள்களாகவும் அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான பொருள்களாகவும் வைத்திருக்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய அவ்வளவும் ஜடங்கள். இறைவன் படைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் காற்று முதலாக வெளிப்படையான பார்வைக்குரிய ஒவ்வொரு விஷயம் வரையும் அவ்வளவும் உயிரோட்டமிக்கிறது. உணர்வாக அறிவிக்கின்றானே உங்களுடைய தேவைகளை, அழகான தேவைகளை, அது உங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்துக் கொண்டிருக்கிறதே தவிர நீங்கள் சுவாசிக்கூடிய காற்று உங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியதாக இல்லை. அதனை நீங்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் மூச்சுவிட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று. எவ்வளவுதான் காற்றை உள்ளே அடுத்தினாலும் சரி, கிரகிக்கூடிய சக்தி அந்த நெஞ்சத்திற்கு வேண்டும். அதிலிருந்து உயிரோட்டத்தை பிறகு காற்றை வெளியிட வேண்டும். தண்ணீர் குடித்தாலும் உயிரோட்டம் தான், தண்ணீர் வெளியாக வேண்டும். உணவை சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிடுமோ அவ்வளவு வெளியேற வேண்டும். அதில் உயிர் சக்தி மட்டும்தான் நாம் கிரகிக்கப்பட வேண்டும், நம்மால் கிரகிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி காற்றிலும் சரி, அவ்வளவு காற்றையும் உள்ளே எடுத்து அவ்வளவு வெளியிட வேண்டும். அதுக்குள்ளே உயிரோட்டம் மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்று, காற்று அல்ல. அறியுங்கள். உங்களுடைய உயிரானது காற்றில் அல்ல, உணவில் அல்ல, தண்ணீரில் அல்ல, அதை கிரகிக்கக்கூடிய அந்த நெஞ்சத்தில் இருக்கின்றது. சத்தியத்தின் அடிப்படையில் நான் நம்பிக்கையுள்ளவனாக கவலையும் பயமும் இல்லாதவனாக வாடும் பொழுது உயிரோட்டம் முழுமையாக இழைக்கப்படுகின்றது. எப்பொழுது நெருக்கடி இருக்கின்றதோ, பெரும் கவலையும் பயமும் இருக்கின்றதோ, ஒரு அணுவளவு அந்த உயிர் அதை கூட கிரகிக்க முடியாமல் போகும் பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு அந்த நிமிஷமே நான் இறக்கின்றேன். ஹார்ட் அட்டாக், அது ஒரு டயக்னோசிஸ். யாருமே இறந்தாலும் கடைசியாக இறுதி நிற்கும். அதுக்கு என்ன ஹார்ட் அட்டாக் பற்றி செத்து போயிட்டு சொன்னேன்னா, நான் கண்டுபிடிச்சிட்டாலும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. இறந்து போனால் மூச்சும் நிற்கும், ஹார்ட்டும் நிற்கும். இதுக்கு பேர் என்ன? ஹார்ட் அட்டாக், மைல்டு ஹார்ட் அட்டாக்கு. தூக்கத்தில் இறந்து போயிருக்காரு, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காருன்னு சொல்லணும். அப்போ தான் அவருக்கு படிப்படின்னு அர்த்தம். நாம் உணர்வு இழந்து விட்டோம், மதி இழந்து விட்டோம், டாக்டர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை விட்டும் நீங்கிவிட்டான், நாம் அவனை ஒதுக்கவில்லை. இதைவிட இன்று துச்சகனம் என்ன இருக்கின்றது? டாக்டர்கள் குறிவிட்டார்கள், நீ இறந்து போவாய் என்று. இறைவனோ, நீங்கள் சுகமாக வாடுங்கள் என்று குறிக்கொண்டிருக்கின்றான். உள்ளத்தில் நீங்கள் இறைவனை கொள்ளாத வரையில், அது இறைவன் என்பதை நீங்கள் உணராத வரையில், நன்மைகள் எதுவுமே உங்களிடம் இல்லை. நீங்கள் வெளியில் தான் செல்ல வேண்டும். எனக்கு இவ்விதமாக இருக்கின்றது, இவ்விதமாக இருக்கின்றது என்று கூற வேண்டும். இல்லை, வேண்டாம், கூடாது என்று சொல்லிக்கொண்டிருக்க, இருக்கிறது என்று அதற்கு விரோதமாக பேச வேண்டும். அப்பொழுதே நமக்கு உதவியற்றவர்களாக நாம் ஆகிவிட்டோம். இறைவனுக்கு பகிரங்கமான விரோதிகள், உங்களுக்கே நீங்கள் விரோதிகளாக ஆகிவிட்டீர்கள். டயபெட்டிஸ் நோய் உங்களுக்கு சுகமாக வேண்டும். ஒரு எப்போ வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறாங்களோ, அந்த டயக்னோசிஸ் பண்ணும்போது அதுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சுகமாக மாற்றீர்கள் என்பது. உங்களுக்கு மைக்ரைன் இருக்குதுன்னு சொன்னால் மைக்ரைனில் நீங்கள் சுகமாக மாட்டீங்க. உங்களுக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சுகமாக மாட்டீங்க. உங்களுக்கு ஆஸ்துமா கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொன்னால் சுகமாக மாட்டீங்க. உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் கண்டுபிடிச்சுன்னு சொன்னால் சுகமாக மாட்டீங்க. உங்களுக்கு சொரியாசிஸ் இருக்குது கண்டுபிடிச்சுன்னு சொன்னால் சுகமாக மாட்டீங்க. உங்களுக்கு அப்பண்டிசைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் சுகமாக மாட்டீங்க. சைனசைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் சுகமாக மாட்டீங்க. லிவர் ஃபெயிலியர் சுகமாக, என்ன அவங்க டயக்னோசிஸ் பண்ணுறாங்களோ அந்த டயக்னோசிஸ் வந்து எனக்கு சுகமாக்க தெரியாது, நான் ஒரு முட்டா பைய, நீங்களும் சுகமாக மாட்டீங்க, என்ன நம்புறதுனால நீங்களும் வழிகட்டவர்கள் தான். கெட்ட வார்த்தைகளும் கெட்ட சகுனங்களும் டாக்டர்களிடமிருந்து உருவாகின்றன. இதற்கு காரணம், என்னுடைய கெட்ட வார்த்தை சுகமாக வேண்டும் என்று இறை கூறிக்கொண்டிருக்கும் போது சுகமாக வேண்டும் என்று அவனுக்கு பதில் சொல்லாமல், சுகமாகிவிட்டதை போன்று நாம் அவனுடைய மகாசக்தியை உணர்வதாக இருந்தால் நிச்சயமாக சுகமாகிவிட்டேன் என்று இங்கே உணர்வேன். பிறகு மனிதரிடம் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது? இறைவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுமே சிறிய விஷயமாக ஆரம்பித்து பெரிய விஷயமாக, பெரிய அழகான ஒரு உங்களுக்கான விளைச்சல்களாக மலரும். பொறுமையை மேற்கொள்வோருக்கு சத்தியம். ஒரு அசாத்தியமான வாழ்க்கையை, அசாத்தியமான வாழ்க்கை, உங்களால் எது சாத்தியமில்லையோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக அமைக்கும். நீங்கள் எண்ணிக்கூட பார்க்க முடியாத மாபெரும் ஆற்றலை கொண்ட இறைவனுடைய வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. சத்தியமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சாத்தியமா என்று கேட்காதீர்கள், திமிர் கொண்ட அறிவை கொண்டு. இது தேவையா என்பதை அறியும் போது தேவை, இதற்கு உங்களுடைய அறிவு நிச்சயமாக வழிவகுக்காது. இந்த செத்த அறிவை, விளக்கமாற்று அறிவை நாம் நீக்கிக் கொண்டு இறைவனுடைய உணர்வையும் நாம் இங்கு கொண்டு வர வேண்டும். இதை மதிக்க வேண்டும். மனிதனுடைய அறிவை நீக்க என்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்கிருந்து வெளிப்படையான காரியங்கள் உருவாகின்றனவே, ஒவ்வொன்றிலும் இறைவனுடைய மகாசக்தி நிரம்பியிருக்கும். எண்ணத்தின் மீது சத்தியமாக, உங்களுடைய இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். எந்த நேரமும் நாளைய வாழ்க்கையை பற்றி, பெரும்பாலும் எச்சரிக்கை, கவலை பயம், கவலை பயம் என்ற எச்சரிக்கையை பற்றி. உங்களுக்கான நல்லுபதேசமாக இருக்கின்றது அந்த எச்சரிக்கை. உங்களால் முடியாது, எந்த மனிதராலும் முடியாது, ஆனால் வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். முடியாததை, இல்லாததை எப்படி விரும்புகின்றீர்கள்? கடவுள் எல்லாம் இல்லை, என்னை படிப்பறிவு தான் என்னை காப்பாற்றப் போகிறது என்று இருக்குமானால், உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை சத்தியமாக உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது எப்படி இது வேண்டும் என்று உணர்கின்றீர்கள்? இது கிடையாது என்றளவோ சொல்ல வேண்டும், இது மாய என்றளவோ சொல்ல வேண்டும், நான் சாவதற்கென்றே பிறந்த சாவுகிறாக்கி என்றளவோ சொல்ல வேண்டும், துன்பத்திலேயே வாழக்கூடிய அந்த சாபத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்கின்றேன் என்றல்லவா நான் முடிவெட்ட வேண்டும். சுகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது? ஏன் அதை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? நானெல்லாம் படித்தவன், இவ்வளவு திமிர், இவ்வளவு அகம்பாவம். அந்த படித்த மனிதர்களுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்ள தகுதியே இல்லை. நாளைய வாழ்க்கை தான் எஞ்சி இருப்பது. நான் வாழ்ந்து கொண்டிருப்பதும் வாழ்வதற்காக நான் காத்திருப்பதும் இன்று முதலாக எனக்காக எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குத்தான். இதில் எந்த ஒன்றையும் நான் நிகழ்த்திக் கொள்ள முடியாது. என் இறைவன் எனக்கு பதிலளித்தால் தவிர எனக்கு நான் அவனுக்கு நன்றியோடு இருப்பதை அவன் உணர்ந்து என்னை நன்றியுடனாகவும் அவனே ஆக்க வேண்டும். அவ்விதமாக இல்லை என்றால் நான் நிச்சயமாக பாக்கியங்கள் அனைத்தையும் இழந்தவனாக ஆகிவிடுவேன் என்ற அந்த பயம் இருக்க வேண்டுமே. பயபக்தியுடையவர்களாக வாடுங்கள், உள்ளட்சமுடையவர்களாக வாடுங்கள். உங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. இறைவனுடைய வாக்குக்கு எதிராக இறைவனுடைய பகிரங்கமான விரோதிகளாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடமிருந்து உங்களுக்கு இது குணமாகாது என்ற செய்தி வருகின்றது. இவர்களெல்லாம் இறைவனுக்கு விரோதிகளா இல்லையா? டாக்டர்கள் இவ்விதமாக கூறுகின்றார்கள், உங்களுக்கு எந்த நோயும் குணமாகாது. இறைவன் கூறுகின்றான், ஒவ்வொரு நோயும் குணமாக வேண்டும் என்று. நாம் அதனை விரும்புகின்றோம். இப்பொழுது இறைவனுக்கு விரோதிகள் யார்? இறைவன் யார் மீது கோபம் கொண்டிருப்பான்? தன்னுடைய வாக்குகளுக்கு விரோதமாக மனிதர்களை நம்ப செய்கின்றார்களே, இந்த டாக்டர்கள் மீது இறைவன் கோபம் கொண்டிருப்பானா இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும் என்றும் பறைசாற்றிக் கொண்டு, நான் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு, நீ சுகமாக மாட்டாய் என்று கூறுகின்றார்களே, நாம் ஸ்பெஷலிஸ்ட் என்று எடுத்துக் கொண்டிருக்கின்றோமே. இந்த நன்றதை கூட நமக்கு இல்லாமல் அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும், கெட்ட சக்திகளை விட்டு விலக வேண்டும் என்று ஏன் நமக்கு தோன்றவில்லை? இறைவன் கைவிட்டு விட்டானோ என்ற அளவு கூட பயப்பட வேண்டும். பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் அக்கிரமமாகவும் தனக்கு எதிராகவே இறைவனுக்கும் விரோதமாக தன்னுடைய பெருமையை கொண்டு படித்தவன் என்ற அந்த முற்றாள்தனத்தை கொண்டு இவர்கள் வாழ்கின்றார்களே. இதற்கு மேலும் யாரொருவரும் நான் இறைவனை நம்பி இருக்கின்றேன், எனக்கு மருந்துகள் வேண்டாம் என்று கூறும்பொழுது, நீ எல்லாம் படித்தவனா, இந்த காலத்தில் இப்படி இருக்கின்றாய் என்று கூறுகின்றார்களே. இவர்கள் தாங்களும் நிராகரித்துவிட்டு மற்ற மனிதர்களையும் அவர்களுடைய இறைவனுடைய பாதையிலிருந்து தடுக்கின்றார்கள். நிச்சயமாக இவர்கள் காரியங்கள் அனைத்தும் பயனற்று போகும். இதுவரையில் அவர்கள் செய்திருந்த காரியங்களும் பயனற்று போகும். இனியும் செய்ய இருப்பதாக அவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களுடைய அறிவை கொண்டு அந்த காலங்களும் இவர்களுக்காக முடிந்துவிட்டது. இவர்கள் இனி வாழ்பவர்கள் இல்லை, இறந்தவர்கள். எனவே இவர்கள் வாழக்கூடிய அந்த மயான காடுகளில் பெரும்பாலும் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை உணர்வோடு வாழுங்கள். இறைவனை ஒரு காலம் பார்க்க முடியாது. இறை உணர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது நீங்கள் இறைவனோடு இருக்கின்றீர்கள் என்பதற்கான பொருள். நான் சுகமான உணர்வோடு இருக்கும் பொழுது வாழ விரும்புகின்றேன். நெருக்கடியான துன்பங்களுக்குள் உள்ளாகி இனியும் எனக்கு விடிவு இல்லை என்று நாளைய வாழ்க்கையை பற்றி இறைவனுடைய எச்சரிக்கைக்கும் நீங்கள் சுகமாக வேண்டும் என்ற நல்லுபதேசத்திற்கும் நல்வாக்கியத்திற்கும் விரோதமாக என்னுடைய அறிவை முன்னிலைப்படுத்த முடியாது, நான் இறந்துதான் போவேன் என்று நீங்கள் காலத்தை கணக்கிட்டுக் கொண்டிருக்கும் நாளில் ஏற்கனவே இறந்து விட்டீர்கள். இனி இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனதில் எந்த நன்மையும் இல்லை, உங்களுக்கு அறிவிக்கப்படவும் இல்லை, இருதயத்தின் மீது முத்திரையிடப்பட்டதாக ஆகிவிட்டது. இனி நமக்கு உள்ள நன்மைகள் என்ன என்று கேட்கும் பொழுது ஒரு துணியளவும் இல்லை, இம்மியளவும் இல்லை. நாம் இனி நரகத்திற்குரியவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலேயே வேதனையோடும் முணக்கங்களோடும் திருப்தி அடையாத ஆன்மாவாக இறுதியில் டாக்டர்கள் கைகளால் கொல்லப்படுவதை தவிர வேறு என்ன வழி? மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன், டாக்டர்களுடைய மருந்து எனக்கு உயிரை காப்பாற்றும் என்று. இறைவன் கொடுத்த உணவு, இது உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம், அதனை நான் விளக்கிவிட்டேன், இதெல்லாம் எனக்கு ஆகாது. பத்தியம், உணவானது விஷமாகிவிட்டது, மருந்தானதுக்கு நெருக்கமாகிவிட்டது. முத்திரையிடப்பட்டவர்கள். சத்தியத்தின் மீது நாம் ஏற்கனவே நம்பிக்கை இழந்து விட்டோம், அசத்தியத்தின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் விலக வேண்டும். இரண்டு விதமான மனிதர்கள், சத்தியத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மனிதர்கள், அசத்தியம்தான் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டு பெருமையிலும் அகம்பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழக்கூடிய மனிதர்கள். இந்த இரண்டு வகைகளில் நீங்கள் முதலாமனவர்களாக இருங்கள். உங்களுடைய இறைவனோடு நீங்கள் எப்பொழுது உறவாடுங்கள். அந்த உறவு என்பது மானசீகமானது. வாய் வார்த்தைகளால் உறவாட முடியாது. நான் பயந்து கொண்டிருக்கின்றேனே, அது உள்ளத்தின் அளவிலான பேச்சை கேட்பதும் பரிமாறிக்கொள்வதும் அப்படிப்பட்டதுதானே. வார்த்தைகள் காதுகள் மூலமாக, பிறகு வாய்கள் மூலமாக நாம் பேசுவது கிடையாது இல்லையா? உணர்வு மூலமாக பயப்படுகின்றேன். என்னுடைய காரியமெல்லாம் எனக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. நான் முடிந்த வரையில் முடியுமா என்று யோசிக்கின்றேன். இல்லை என்று ஆகும் பொழுது வேண்டும் என்ற ஒன்று இல்லை என்று ஆகும் பொழுது கவலையும் பயமும் ஏற்படுகின்றது. இப்பொழுது நான் என்ற இறைவனோடு பிரார்த்திக்கின்றேன் என்றால் அந்த பிரார்த்தனையானது உள்ளத்தோடு நிகழ வேண்டுமே தவிர அது மனதுக்கும் வரக்கூடாது. மனம் உள்ளத்தோடு பேச வேண்டும், அது உணர்வாகவே இருக்கும். இந்த பிரார்த்தனை அந்த நொடிப்பொழுது முதலாகவே நீங்கள் விரும்பியே உங்களுடைய சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சுகமாக வேண்டும் என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அது உணர்வாக இருக்கின்றது. உணர்வு மூலமாக ஏற்றுக்கொண்டே நான் அமைதியளிப்பாகிறேன் என்று கேளுங்கள். மனிதர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட இவர்களுடைய படிப்பு அறிவின் மூலமாக, இவர்களுடைய கல்வியின் மூலமாக எனக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்றது. இது சாத்தியமே இல்லை, நான் சுகமாக மாட்டேன், இறந்தே போவேன் என்ற இந்த செய்தி. இப்பொழுது எதனை நான் அதிகமாக நம்புகின்றேனோ அதை கொண்டு கவலையுடைய உச்சகட்டமும் பயத்தினுடைய உச்சகட்டமும் அமையும். எந்த அளவுக்கு நான் கவலையும் பயமும் கொண்டிருக்கின்றேனோ அந்த அளவுக்கு நான் இறைவனுக்கு விரோதமாக நன்மைக்கு பதிலாக தீமையை விரும்பினேன், தீமையை ஏற்றுக்கொண்டேன். அது உங்களுக்காக விலையளிக்கின்றது. இறைவனிடம் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்பியவர்கள் நான் ஏற்றுக்கொண்டேன், என்னை மன்னிப்பாயாக, கவலையும் பயத்தையும் நீக்கிறவாயாக, எனக்கு அமைதியையும் கொண்டு உன்னுடைய வாக்கின் மீது நம்பிக்கை ஏற்படக்கூடும் விதமாக என் பாவங்களை மன்னித்து என்னுடைய நல்லறிவையும் எனக்கு போற்றுவாயாக என்று நீங்கள் உணர்வுபூர்வமாக திரும்பியிருக்கிறார்கள். அந்த நிமிடம் முதலாக உங்களுக்கு சுகம் உண்டு. இப்பொழுதும் சரி, நான் எதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேனோ என் இறைவனே அதனை உண்மையாக்கிவை. இது லேசானதாகத்தான் இருக்கின்றது, ஆனால் நம்புவது கஷ்டமாக இருக்கின்றது. முதலில் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். மனிதர்களை நம்பியதும், அவர்களுடைய அறிவை நம்பியதும், உங்களுடைய படிப்பை நம்பியதும், உங்களுடைய மூளையை நம்பியதும், இந்த விதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து எனக்கு பழகிவிட்டேன், என்னை மன்னிப்பாயாக, உள்ளத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கையை உனக்கே சமர்ப்பணமாக நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் மீது எனக்கு நீ நல்லறிவையும் நல்லுணர்வையும் அளிப்பாயாக, என்னையும் என் சந்ததிகளுக்கும் இந்த வாழ்க்கையை நீ அமைப்பாயாக என்று கேளுங்கள். கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள். எனக்கு இது இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த துன்பம் இருக்குது, எனக்கு தலைவலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, வலி வேண்டாம் என்று கூறிக்கொண்ட போது வலிக்கிறது, வலிக்கிறது என்று சொல்லும்போதெல்லாம் இறைவனை நம்புவதற்கு பதிலாக மனிதர்களை நம்பினீர்கள். நல்ல வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வழிமுடிவதற்கு பதிலாக கெட்ட வார்த்தைகளை இறைவனுக்கு விரோதமாக, உங்களுக்கு துரோகமாக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்ற அந்த அடிப்படைக்கு வாருங்கள். எது வேண்டாம் என்று இருக்கிறதோ அது இருக்கிறது என்று கூறக்கூடிய அந்த விதமான திமிரான வார்த்தைகள் என்று வரக்கூடாது. நான் மனிதர்களிடம் உதவி தேடக்கூடாது என்ற அந்த நிலைப்பாட்டை கொண்டால் தவிர இது சாத்தியமில்லை. சத்திய வாழ்க்கை வேண்டும், அழகான பேச்சை பேச வேண்டும். சுகமாக வேண்டுமா, சுகமாக வேண்டாமா? வேண்டும். சுகமாக வேண்டும் என்று ஊர் மக்களிடம் கேட்கக்கூடாது, எனக்கு தெரியாது என்று கூறுவார்கள். டாக்டரிடம் செல்லும்போது கூட எனக்கு இது சுகமாக வேண்டும் என்று கூறுங்கள், முடியாது என்று சொல்வார். எனக்கு இது இருக்கிறது, எனக்கு இது இருக்கிறது என்று கூறும்போது தான் நான் பார்க்கிறேன் என்று கூறுவார். எனக்கு இரவு முழுவதும் யூரின் போய் கொண்டிருக்கின்றது, சுகமாக வேண்டும். எனக்கு உடல் மெழுந்து கொண்டிருக்கிறது, சுகமாக வேண்டும். எனக்கு பசி இல்லை, சுகமாக வேண்டும் என்று கேளுங்கள். அவர்கள் முடியாது, இதோ நான் மருந்து எழுதி தருகிறேன் என்று கூறுவார்கள். இந்த மருந்து வேலை செய்யவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேளுங்கள். நம்பிக்கையோடு சாப்பிட்டதானு அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கையை உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சுகமாக வேண்டும் என்ற அந்த உணர்வின் மீது கொண்டால் என்ன என்ற அந்த நல்லறிவு அப்பொழுதுதான் பிறக்கும். நம்பிக்கையோடு சாப்பிட்ட பிறகும் உதவாது. ஏனென்றால் இவர்களுடைய கண்டுபிடித்த இவர்களுடைய மருந்துகள் மாத்திரைகளையும் ஜடங்களை தவிர இல்லை, உயிரற்றது. உயிரற்றது எப்படி உங்களுக்கு உயிர் கொடுக்கும்? உயிரை பார்த்திருக்கிறோமா என்று கேட்டால் பார்க்கவில்லை. பார்க்காத அந்த உயிருக்கு எப்படி பார்க்கக்கூடிய அந்த ஜடப்பொருள் அந்த உயிரை அது தீட்டுப்பட செய்ய முடியும், அதை தீண்ட முடியும், எப்படி தொட முடியும்? என் இறைவன் இங்கிருக்கின்றான் என்று நாம் கூறுகின்றோம். என் இறைவன் கைவிட்டு விட்டான், அதற்கு பதிலாக என் இறைவனை நான் அனுபவம்வதற்கு பதிலாக உருவங்களை வைத்துக் கொண்டு நான் வழிபட ஆரம்பித்தேன். இறுதியாக அந்த வேதனை எனக்கு நிரந்தரமாகும் பொழுது இப்பொழுதுதான் உணர்கின்றேன் இங்கு சுகமாக வேண்டும் என்று. அங்கு அந்த காரியம் முடிவு பெறும் பொழுது அவர்கள் விரும்பியவாறு இல்லை, மூடப்பட்டுவிட்டது, இறைவன் உதவில்லை என்று அந்த காரியம் முடியும் பொழுது இங்கு அடித்துக் கொள்கின்றார்கள். இறைவனை இறைவனை போச்சே போச்சேன். யார் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இறைவன் மீது கோபம் இருக்கின்றது. அந்த இறைவன் இங்குதான் இருக்கிறார் தெரிந்து கொண்டு அடிக்கின்றார்கள். இறைவனை அடிக்க முடியாது, அவருடைய நெஞ்சத்தை தான் அடித்துக் கொள்ள முடியும். அவர்களை வருத்திக் கொண்டுதான் அவர்கள் வாழ முடியும் என்று அடிக்க முடியாது. ஏன் இந்த உதாரணம் என்றால், பார்க்க முடியாத அருபமான ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய பொருள்களை கொண்டு தொட முடியாது என்பதை அறிய வேண்டும். சுகம் என்பது பார்க்க முடியாத ஒரு அனுபவமான விஷயம். சுகத்தின் மீது நீங்கள் நிலை கொள்ள வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் நிலை கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த நோயும் இல்லை, பிசாசு மாதிரி பிடிச்சிட்டு இருக்குது கெட்ட வார்த்தைகளை டாக்டர்கள் வந்து கேட்டதன் காரணமாக. இறைவன் கூறுகின்றான் சுகமாகுங்கள் என்று. நீங்கள் உண்மையிலேயே இறைவனை நம்புபவர்களாக இருந்தால் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பீர்களா? கெட்ட வார்த்தை பேசக்கூடிய டாக்டர்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்களா? பாவத்திற்கு மன்னிப்பு தேடுங்கள். இறைவனுக்கு விரோதமாக போகலாமா என்று கேட்டால் போகக்கூடாது என்று கூறுவீர்கள். இறைவனுக்கு விரோதமாக பேசலாமா என்று கேட்டால் பேசக்கூடாது என்று கூறுவீர்கள். இறைவனுக்கு விரோதமாக அவன் பொய்யன்தான், எங்களுடைய ரிப்போர்ட் கூறுகிறது நீ செத்து போவாய் என்று அந்த ரிப்போர்ட்டையும் வீட்டில் வச்சுக்கிட்டு கும்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க குடும்பத்து சைத்தானையா இறைவனையா? ஏதோ எங்களுடைய ரிப்போர்ட் கூறுகிறது நீ இறந்து போவாய், இதுக்கு நீ படைக்கவே மாட்டாய் என்று ரிப்போர்ட் கூறுகிறேன். இறைவனும் நீங்கள் சுகமாக நான் தான் உங்களை படைத்தவன் என்று கூறுகின்றான். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஒரு அணுவாகவும் பின்னர் இவ்வளவு பெரிய உருவமாக 6 அடி உயரமாகவும் வளர்த்து அதற்குள் ஒரு உயிரையும் அமைத்து இன்னும் என்னுடைய வாக்கை அமைத்திருக்கின்றேன் அருவமாக. இந்த ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து புது உயிர் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கிறது நம்புங்கள் என்று கூறினால் இவர்கள் தங்களுடைய அறிவை மெச்சியவர்களாக ஏதோ ரிப்போர்ட் இருக்கிறது, நீ படித்தவனா இல்லை, ABC கூட தெரியாது, ஒன்றென்று கூட தெரியாது, நீ சொல்வதை நான் எப்படி நம்புவது, நான் எல்லாம் படித்தவன், உனக்கு மேலானவன் என்று கூறும்பொழுதுதான் இறைவனுடைய வாக்கு நிற்கின்றது, இனி நான் படைக்க மாட்டேன் என்று அந்த உணர்வு வருகின்றது. இறைவனிடமிருந்துள்ள சொல் அந்த உள்ளமானது நீக்கப்பட்டு விடுகின்றது. இனி மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய சொல் மட்டும்தான் கேட்க முடியும், கெட்ட வார்த்தை கேட்க முடியும். தவிர உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நீங்கள் சுகமாகுங்கள் என்ற வார்த்தையை ஒரு காலம் கேட்க முடியாது, அது நீக்கப்பட்டு விட்டது. இவர்கள் இருதயத்தின் முத்திரப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், என்றென்றும் துன்பத்திற்கென்றே இவர்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். இவர்கள் இனி உயிருள்ளவர்களும் இல்லை, இப்பொழுது அவர்கள் இருந்தவர்கள்தான். நான் இறந்துவிட்டால் என்ன என்று கேட்பார்கள். நிச்சயமாக அல்ல, உங்களுடைய காலத்தவணை வாக்கு இருக்கின்றது, என்னுடைய வாக்கு வந்தது, நீங்கள் அதை நிராகரித்தீர்கள். வேதனையின் காலம் வருவதற்கு முன்பாக என் பக்கம் திரும்புங்கள், உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். வேதனை வந்துவிட்டால் பொறுமையோடு இருங்கள், இப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள், அந்த துன்பத்துடன் வாழ்ந்து வாருங்கள். பொறுமையை நான் கொடுக்கின்றேன், இப்பொழுது பொறுமையை கேளுங்கள். அந்த பொறுமையின் காலம் முடியும் பொழுது புது உயிரோட்டத்துடன் புது வாழ்க்கை உங்களுக்காக இருக்கின்றது என்பதை இப்பொழுது அறியுங்கள். இனியும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டுகளை வைத்திருப்பீர்களா? இறைவனுக்கு விரோதமான அந்த ரிப்போர்ட் வைத்திருப்பீர்களா? சுகமாக வேண்டும் என்று கூறியதற்கு சுகமாகாது என்று கூறக்கூடிய தரித்திரம் பிடித்த அந்த ரிப்போர்ட்டுகளை, இறைவனுக்கு விரோதமான அந்த ரிப்போர்ட்டுகளை டாக்டர்கள் கொடுத்துவிட்டார்கள். ஸ்பெஷலிஸ்டுகள் இறைவனை விட மகா ஸ்பெஷலிஸ்டுகள், மகாசக்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, இதற்கு நாம் பதிலளிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று இன்று அஞ்சுகின்றீர்களா? நிச்சயமாக நாம் இறைவனை சந்திக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டோம். யாருடைய மனதிலும் மனிதர்களுடைய கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அதற்கு துணை போகக்கூடிய அவர்களுடைய ரிப்போர்ட்டுகளும் அவர்களுடைய ஜடமான இன்வெஸ்டிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் டிவைசஸ் அவ்வளவுமே இறைவனுக்கு விரோதமாக நீங்கள் தயாரித்து கொண்ட உங்களுக்கே கேடான உங்களுடைய அந்த உடற்கூறுகளை அறியக்கூடிய பரிசோதனை கருவிகள் ஒவ்வொன்றும் இயந்திரத்தனமானவை, அதற்கு உயிரோட்டம் இல்லை, உயிரை அது கணிக்க முடியாது, இறந்து கொண்டிருக்கூடிய உறுப்பை பார்க்க முடியும், அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கின்றது, அதை வெட்டி எடுக்க வேண்டுமே தவிர அதுக்கு உயிர்படுத்தி மீண்டும் அதனை வாட வைக்க, அதனுக்கு உயிரோட்டம் கொடுத்து அதனை இயங்க வைக்க செய்ய முடியாது என்பதை இன்று நீங்கள் அறியுங்கள். இறைவனை உள்ளத்தால் அறியுங்கள். உள்ளம் உங்களுடைய பள்ளிவாசல்கள், உங்களுடைய கோயில்கள், உங்களுடைய சர்ச்சுகள், இதற்கப்பால் நீங்கள் இந்த அருபமான மாபெரும் சக்தி அடங்கக்கூடிய இந்த உள்ளத்திற்கு வடிவம் கொடுத்து கல் கட்டிடங்களாக அமைத்துக் கொண்டு இதெல்லாம் இந்தந்த கூட்டங்களுக்குரியது, இங்குதான் தெய்வ வழிபாடு என்று எழுப்பினார். நிச்சயமாக நீங்கள் டாக்டர்களை எப்படி நம்பி அழைக்கறிந்தீர்களோ, அழைக்கறிந்து கொண்டிருக்கின்றீர்களோ, அதே போன்றே பூசாரிகளையும் நம்பி பார்க்காதீர்கள் என்று நான் காட்டுகின்றேன் என்று கூறக்கூடிய இந்த பூசாரிகளையும் நம்பி உள்ளத்தை கைவிட்டீர்கள். இறைவனுடைய உணர்வை நம்பி டாக்டர்களுடைய பேச்சை கேட்டீர்கள். இந்த இரண்டிலிருந்தும் விளக்குங்கள். இன்று உங்களுக்கான புதிய பாதை, இறைவனுடைய அருள்மிக்க பாதை திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. அதில் உங்களுக்கு நன்மையை தவிர தீமைகள் கிடையாது. நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு வேண்டுமென்றால் இறை உணர்வை உள்ளத்திலிருந்து வரக்கூடியதை, உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது பறிபோகும்படி விட்டுவிடாதீர்கள். இறுதியில் அவன் அந்த உள்ளத்தில் உள்ளத்தை நீக்கிவிட்டால் மனதிற்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த அமைப்பு நீக்கப்பட்டுவிட்டது. இறந்தவர்கள் பெரும் துயரத்தோடு என்னை ஏன் படைத்தாய் என்று இறைவனை கேட்கக்கூடிய அந்த நேரம்தான் உள்ளம் நீக்கப்பட்டுவிட்டது. எதற்காக நல்லதையும் கெட்டதையும் படைத்தாய்? நான் தான் கெட்டதை தேர்ந்தெடுப்பேன் என்று உனக்கு தெரியுமே, எதற்காக படைத்தாய்? இந்த கேள்வி அவர்கள் கேட்கின்றார்கள். நல்லதாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஏன் இந்த நல்லதை கொடுத்தாய் என்று கேட்பதில்லை. உன்னம் கூட நிறைய அனுபவிப்பேன். அவர்கள் சம்பாதித்த கேள்விகள் விளைவாக ஒரு சிறு கஷ்டம் தீர்ந்துவிட்டால் என்னை ஏன் படைத்தாய் என்று அவனை எதிர்த்து கேள்வி கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு ஆகிவிடுகின்றார்கள். நல்லுணர்வு இருந்தால் நன்மை அவர்கள் இருக்கும் பொழுதும், நன்மை சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் எனக்கு ஏன் சுகத்தை கொடுத்தா என்று கேட்கலாம். அப்படி ஆவிதமாக அல்ல, துன்பம் தர மட்டும்தான் கேட்பேன், என்னை எதற்காக படைத்தாய் என்று. நன்மையெல்லாம் தவறவிட்டாய், துன்பத்தை நீ அடைந்தாய், இது இறைவனுடைய வாக்குகளில் உள்ளது. இன்று நாம் நம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். முழுமையாக உள்ளத்தை நான் கல் கட்டிடமாக அமைத்துக் கொண்டு அங்கு தெய்வ இல்லம் என்று கூற மாட்டேன். தெய்வ உள்ளம் மட்டும்தான் சத்தியம். உள்ளம் வேண்டுமா கட்டிடங்கள் வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். கட்டிடங்களுக்குள் சென்றால் அமைதி என்று கூறுகின்றீர்கள். ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மூன்று கூட்டங்களும் மூன்று கட்டிடங்களுக்கு செல்வார்கள். எனக்கு அங்கு மனம் அமைதியாக இருக்கின்றது. மனம் இங்கே இருக்கிறது, அங்கே இல்லை. அந்த அளவு கூட அறிவில்லை. அமைதி எங்கே வேண்டும்? அந்த கட்டிடங்களுக்குள் சென்றுவிட்டு நான் அமைதியாக இருக்கின்றேன். பிறகு அங்கிருந்து திரும்பியாக வேண்டும். அங்கு தங்க முடியாது, அது வேலைக்காகாது. வெளியில் வர வேண்டும். அப்படி என்றால் அந்த அமைதி அங்கே விட்டுவிட்டு வர வேண்டும். ஆனால் உள்ளத்தில் உங்களுடைய இறை இல்லமாக நீங்கள் அமைத்தீர்களானால் எங்கு சென்றாலும் அந்த உள்ளம் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் மனதிற்கு சுகமளிப்பதாகவும் அருளுடையதாகவும் நம்பிக்கை நன்மையின் மீதும் சத்தியத்தின் மீதும் உங்களை அமைப்பதாகவும் அதன் காரணமாக நாளைய வாழ்க்கை பற்றிய கவலையும் பயம் நீக்கப்பட இன்று சுகமாகிவிட்டது என்பதன் பொருள். மறைவான அந்த சக்தியின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய கவலையும் பயமும் இல்லாத காலமெல்லாம் நன்மைகள் விளைந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு அறியாத நன்மைகள் அவ்வளவையும் நீங்கள் இன்று நம்பியாக வேண்டும். நிச்சயமாக சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான். ஆனால் நாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ நீங்கள் ஒரு காலத்து சாம்பலாக போவீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. பிறந்தால் இறக்க வேண்டும். பிறந்த நாள் முதலாக இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது கவுண்ட் டவுன் ஒவ்வொரு வருடமாக சென்று கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். பிறந்த தினமாக இல்லை, இறந்த தினத்துக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அது இறந்த தினமாக இருக்க வேண்டும். ஆனால் பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாகவும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆன பிறகு எப்படி நம்மால் இது முடிகின்றது? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய இறைவனை மதித்து பழக வேண்டும். இங்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான அவ்வளவு சுகங்களும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏற்றுக்கொள்ளுங்கள், எண்ணம் கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கையின் மீது உறுதியாக அமைந்து விடுங்கள். இங்கு உங்களுடைய வாழ்க்கையின் தவணை காலம் போய்கொண்டிருக்கின்றது. நாளைய வாழ்க்கையில் சுகமும் அமைதியும் நிலவ வேண்டும். அது உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. உடல் சுகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள் அடிப்படையில் பார்க்க வேண்டாம். உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகத்தை அடையுங்கள். அதில் சுகம் இருக்கின்றது, அமைதி இருக்கின்றது. நீங்கள் அறியாத நன்மைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய தீமைகளும் நீங்கும். இதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். கவலை பயம் என் உயிரோட்டத்தை பாதிக்கும். அமைதியும் சுகமும் என்னுடைய உயிரோட்டத்தை அதிகரிக்கும். உயிரோட்டம் அதிகரிக்கும் பொழுது நோய்களோ அல்லது சிந்தனை திறனோ எந்த குறையும் இருக்காது. அறியும் திறன் குறையும் பொழுது என்னுடைய உயிரோட்டமும் குறையும், கவலையும் அதிகமாகும், இன்னும் நெருக்கடியும் அதிகமாகும், என்னுடைய துன்பங்களும் அதிகமாகும். நான் துன்பத்துடன் மரணிப்பேன். அந்த மரணம் கூடாது, துர்மரணம். சுகமான நிலையில் நான் மரணிக்க வேண்டும். உங்களுடைய தூக்கம் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்னுடைய மரணம் என்பது. அந்த மரணத்தில் நீங்கள் தனித்துவிடப்படுகின்றீர்கள். அந்த இரவின் பொழுதிலும் தனித்துவிடப்படுகின்றீர்கள். இன்று முதலாக யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லையோ இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் எடுப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலையில் அதிகமாக பாவமன்னிப்பு கேளுங்கள். கவலை வேண்டாம் என்று கேளுங்கள். அமைதி வேண்டாம் என்று கேளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. இந்த தூக்கத்தை இறைவன் நீக்கியதற்காக அவனுக்கு நன்றி கூறுகின்றேன். பகல் வேலைகளில் மனிதர்களிடம் அதிகமாக நீங்கள் உதவி தேட மாட்டீர்கள். அந்த 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 பகுதி நீக்கப்பட்டுவிட்டது. அந்த கேடான பகுதி நாம் நமக்காக உருவாக்கி கொண்டோமே அந்த பகுதி நீக்கப்பட்டுவிட்டது. இனிமேல் நன்மை மட்டும்தான் உங்களுக்கு. சுகத்தின் பாதையில் அமைய வேண்டும். இரவு நேரம் தூக்கம் யாருக்கு இல்லையோ மாபெரும் சக்தி உங்களோடு நெருங்கியிருந்து தனித்து உங்களோடு உருவாட விரும்புகிறது என்பதை அறியுங்கள். பிறந்த நாளிலிருந்து இறக்கும் வரையில் நீங்கள் சிறப்பானவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கின்றான். ஆனால் நாமும் கற்பிக்கப்படுகின்றோம். நீங்கள் ஒரு நாள் சாம்பலாக போவீர்கள், அதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று. எது உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும்? சாம்பலாக போக வேண்டும் என்ற அந்த நினைப்பு இருக்க வேண்டுமா? மண்ணோடு மண்ணாக போவேன் என்ற அந்த கெட்ட வார்த்தை இருக்க வேண்டுமா? பிறந்த நாளிலிருந்து இறக்கும் முறையில் சிறப்பாக வாடுங்கள் என்று இறைவன் கூறுகின்றானே, அந்த எண்ணம் இருக்க வேண்டுமா? எது வேண்டும்? ஆனாலும் நாம் அந்த அடையாளங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பயப்பட வேண்டும். யாருக்கு எதிராக, எனக்கு எதிராக, என் உள்ளத்திற்கு எதிராக, என் இறைவனுக்கு விரோதமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை பயப்பட வேண்டும். நாம் கற்பிப்பற்றுவதால் நாம் இறந்த பிறகு நாம் எரிக்கப்படுவோம், எரிந்த பிறகு சாம்பலாகுவோம். இறந்ததிலிருந்து சாம்பலாகும் வரையில் வாழ்க்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரையிலும் இறைவனுடைய உதவியோடு நீங்கள் அவனுடைய அனுகிரகத்தோடு சிறப்பம்சமாக பிறந்தவர்களாக மிக சிறப்பானவர்களாக வாழ வேண்டுமே என்று அந்த எண்ணத்தை நாம் கைவிட்டு விட்டோமே பூசாரிகளை நம்பியதன் காரணமாக. இப்பொழுது நாம் அஞ்சுகின்றோம் சிறப்பான வாழ்க்கைக்காக. சாம்பல் என்பது இறந்த பிறகு, எரித்த பிறகு நான் சாம்பலாவேன். இறந்த நாளிலிருந்து சாம்பலாகும் வரையில் உள்ள எண்ணம் அது. பிறந்த நாளிலிருந்து இறக்கும் வரையில் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தைக் கொண்டு நாம் வாழ வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான். உள்ளத்தை தெய்வ உள்ளமாக கருதுங்கள். நீங்கள் கட்டிய கட்டிடங்களை, பூசாரிகள் இறைவனை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்களை உங்களுடைய தெய்வ இடங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நன்மை என்பது எங்கு, புண்ணியம் என்பது எங்கு, சத்தியம் என்பது எங்கு, அழகானது என்பது இங்கிருக்கின்றது. அவ்வளவு சுகங்களும் உருவாகக்கூடிய இடம் உங்களுடைய உள்ளமாக இருக்கின்றது. அந்த உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய நன்மைகளுக்காக இறைவன் இந்த நாளை ஏற்படுத்தியதற்காக வேண்டி, இனி தூக்கம் இல்லாத நாளெல்லாம் இறைவனுடைய பாக்கியங்களுக்குரிய அந்த எண்ணங்களாக, அந்த நாட்களாக நீங்கள் அமைத்துக் கொண்டு உங்களுடைய எண்ணங்களின் மீது இன்று நீங்கள் உறுதியாக அமைந்துவிடுங்கள். உள்ளத்தின் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன். இதுவரையில் நான் எதனை கேட்டுக்கொண்டேனோ அவ்வளவையும் எனக்கு சத்தியமாக நிறைவேற்றி தருவாய்கள். இறைவனை எனக்கும் என் சந்ததிகளுக்கும் எங்களை கைவிட்டு விடாது இருப்பார்கள். இந்த எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். தெய்வ உள்ளங்களோடு வாடுங்கள். இல்லங்களுக்கு, கட்டிடங்களுக்கு செல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இறைவன் உங்கள் மீது அருள் புரிய போதுமானவன்.